நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இந்தியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் மேல்முறையீடு தொடர்பில் உச்சநீதிமன்றம் அளித்திருக்கும் முக்கிய தீர்ப்பு பற்றிய விவரங்கள், கேரள மாநில ஆளுநராக முன்னாள் தலைமை நீதிபதி சதாசிவ நியமிக்கப்படுவதற்கு எழுந்து வரும் எதிர்ப்புகள், பிரெஞ்சு திரைப்படம் ஒன்றில் நடித்துள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஜானகி அது குறித்து பேசுபவை,
கிளாமரா இருக்கிறவங்க மட்டும்தான் சினிமா துறையில சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கவே தவிர என்ன பொறுத்த வரைக்கும் வேற நாடுகள் அந்த மாதிரி இருக்கிறத நான் இதுவரைக்கும் ஃபீல் பண்ணல.
உலக தேங்காய் தினம் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில், இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தென்னை மரங்களின் நிலை குறித்த ஒரு பார்வை,
இலங்கை பொறுத்தவரையிலே தென்னை மரங்களுடைய நிலைமை கவலைக்கிடமாகவே இருக்கிறது. கடந்த காலங்களில் நடைபெற்ற விஜயங்களோடு ஒப்பிடுகின்ற போது இலங்கை ஒரு காலத்திலே தெங்கு ஏற்றுமதியிலே 3வது முக்கிய விளைபொருளாக இருந்தது தெங்கு. ஆனால் இன்று அந்த நிலைமை மாறி இருக்கிறது.
உசைன் போல்ட்டின் பெங்களூர் விஜயமும் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் எல் ஆர் ஜெகதீசன், சாதாத்.
ரஷ்யாவுக்கு எதிரான வலுவான அரணாக கிழக்கு ஐரோப்பிய பிராந்தியத்தில் நேட்டோ ராணுவத்தின் மேலதிக படையினர் நிறுத்தப்பட வேண்டும் என்று எஸ்தோனிய பிரதமர் டாவி ரோய்வாஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார். யுக்ரைனில் ரஷ்யாவின் தற்போதைய செயற்பாடுகளை தாண்டி செயற்பட முடியாது என்கிற அளவுக்கு அதை கட்டுப்படுத்தும் வகையில் நேட்டோவின் ராணுவ வல்லமை இங்கே அதிகரிக்கப்பட வேண்டும் என்று ராய்வால் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டி ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். இவரது இந்த கருத்துக்களை அவரது ராணுவ அமைச்சர் ஸ்டீவன் மிக்சர் ஆமோதித்திருக்கிறார்.
I think it's totally unacceptable that NATO nations or European Union member states consider arms sales to Russia. I think this should be
ராணுவ பலத்தை மட்டுமே ரஷ்யாவால் புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். எஸ்தோனியா, லித்துவேனியா மற்றும் லாட்வியாவுக்கு தனது ஆதரவை வெளிப்படுத்தும் முகமாக அமெரிக்க அதிபர் ஒபாமா இந்த நாடுகளுக்கு விமான பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். எதிர்காலத்தில் ரஷ்யாவின் கவனம் இந்த நாடுகள் மீது விழுந்தால் இவை எளிதில் வீழ்ந்துவிடும் என்று பார்க்கப்படுகிறது. யுக்ரைனில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கிழக்கு ஐரோப்பாவில் நேட்டோவின் அதிவிரைவு படையின் தளத்தை அமைக்கப் போவதாக வெளியான அறிவிப்புக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ரஷ்யா தனது இராணுவ உத்திகளை மேம்படுத்தப் போவதாக அறிவித்திருக்கிறது.
யுக்ரைனில் தொடர்ந்து நடந்து வருகின்ற சண்டையின் காரணமாக இடம்பெயர்ந்திருக்கின்ற மக்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்திருப்பதாக ஐநா மன்றம் கூறுகிறது.
As of 1 September, UNHCR estimates that 260,000 people were displaced compared to 117,000.
யுக்ரைனில் கடந்த ஒரு மாதத்தில் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்திருப்பவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது என அது தெரிவிக்கிறது. 2 லட்சத்துக்கும் அதிகமானோர் ரஷ்ய நிலப்பரப்பில் தஞ்சம் புகுந்திருப்பதாகவும், ஆனால் அவர்களில் 1.5 லட்சம் பேர் மட்டுமே அகதிகளாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் ரஷ்யா தெரிவித்திருக்கிறது.
கடும்போக்கு இஸ்லாமிய குழுவான அல் ஷபாப் அமைப்பின் தலைவர் சென்று கொண்டிருந்த வாகன தொடரின் மீது சோமாலியாவில் அமெரிக்காவின் விமான படையினர் வான் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அமெரிக்கா நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் அகமத் அப்தி கொடானே கொல்லப்பட்டாரா என்பது தெரியவில்லை. தலைநகர் மோகதிஷுவுக்கு 240 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்க இராணுவத்தினர் ஹெலிகாப்டரில் வந்து கொல்லப்பட்ட தீவிரவாதிகளின் சடலங்களை சேகரித்துச் சென்றதாக சோமாலியாவில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் கூறுகிறார்.
ஆப்பிரிக்க கண்டத்தில் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் எதிர்த்து போராடும் நோக்கில் உளவு தகவல்களையும் வளங்களையும் பகிர்ந்து கொள்வதிலே ஒன்றோடு ஒன்று கூடுதலாக ஒத்துழைக்க ஆப்பிரிக்க ஒன்றிய நாடுகள் உறுதிபூண்டிருக்கின்றன. கென்யாவின் தலைநகர் நைரோபியில் ஆப்பிரிக்க ஒன்றிய நாடுகளின் தலைவர்கள் மட்டத்திலான மாநாட்டை துவக்கி வைத்து பேசிய சாட் நாட்டின் அதிபர் இத்ரிஸ் தெபி, நைஜீரியாவின் சஹல் பகுதியிலும் மேற்கு ஆப்பிரிக்காவின் பிற பகுதிகளிலும் அண்மையில் நடந்திருக்கின்ற தாக்குதல்கள் ஆப்பிரிக்க தலைவர்களை பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்ற முடிவுக்கு தள்ளியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்.
வடக்கு நைஜீரியாவில் இருக்கும் மற்றும் ஒரு நகரை இஸ்லாமிய தீவிரவாத குழுவான போகோஹாரம் தாக்குதல் மூலம் கைப்பற்றியிருக்கிறது. இந்த தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களின் சொந்த வாழ்விடங்களிலிருந்து தப்பி ஓடியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. போனோ பிராந்தியத்தில் இருக்கும் 2வது பெரிய நகரமான பாமா நகரை இந்த தீவிரவாத குழு திங்களன்று கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த நகரை கைப்பற்ற முன்பு இந்த குழுவினர் மேற்கொண்ட முயற்சியை அரச படையினர் முறியடித்திருந்த நிலையில் இந்த தாக்குதலில் இப்பொழுது இவர்கள் இந்த நகரை கைப்பற்றியிருக்கிறார்கள்.
இந்தியாவில் ஹிமாச்சல பிரதேச மாநில உயர்நீதிமன்றம் இந்து கோயில்களில் பூஜைகளின் போது ஆடுகளை பலியிடும் வழக்கத்துக்கு தடை விதித்திருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக ஆடுகள் பலியிடப்பட்டு வரும் விதத்தை காட்டுமிராண்டித்தனமானது என நீதிபதிகள் சாடியிருக்கின்றனர். கோயில்களில் மட்டுமல்லாது கோயிலை ஒட்டிய இடங்களிலும் யாரும் ஆடுகளை பலியிடக்கூடாது என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அப்பாவி மிருகங்களில் மிருகங்களுக்கு வலியும் வேதனையும் உருவாக்குவதால் ஆண்டுதோறும் இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்தப்பட அனுமதிக்க முடியாது என இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது. காலத்துக்கு ஏற்றபடி மக்களின் சமய பழக்கங்களும் மாற வேண்டும் என நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இந்த உத்தரவு தமது சமய நம்பிக்கைகளில் குறுக்கிடும் செயல் என பலி சடங்கை ஆதரிப்போர் கூறுகின்றனர்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். இந்தியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் மேல்முறையீடு மற்றும் அது தொடர்பிலான விசாரணைகள் குறித்த மிக முக்கியமான தீர்ப்பு ஒன்றை உச்சநீதிமன்றம் இன்று அளித்துள்ளது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன்.
மரண தண்டனை மறு ஆய்வு செய்ய கோரும் வழக்குகள் இனிமேல் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு திறந்த நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு செவ்வாய்க்கிழமையன்று தீர்ப்பளித்துள்ளது. தலைமை நீதிபதி RM லோதா தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் 4 நீதிபதிகள் இந்த தீர்ப்புக்கு ஆதரவு அளித்துள்ளனர். இன்றைய தீர்ப்பின்படி இதற்கு முன்னர் 3 நீதிபதிகளுக்கு குறைவான ஒரு அமர்வால் விசாரணை செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்ட மரண தண்டனை மறு ஆய்வு மனுக்கள் இனி 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வால் விசாரணை செய்யப்படும். அவ்வகையான நிராகரிக்கப்பட்ட மறு ஆய்வு மனுக்களின் மனுதாரர்கள் 1 காலத்திற்குள் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனையை தொடர்பிலான வழக்குகள் இதுவரை பொதுவாக 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பே விசாரிக்கப்பட்டு வந்தது. அரியதிலும் அரிதான நிகழ்வுகளில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் மரண தண்டனையை மறு ஆய்வு செய்ய கோரும் மனுக்களை நீதிபதிகளின் தனிப்பட்ட அறையில் வைத்து விசாரிக்கப்பட வேண்டுமா அல்லது திறந்த நீதிமன்றத்தில் வைத்து விசாரிக்கப்பட வேண்டுமா என்பது தொடர்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட மனுக்களை விசாரிக்கும் போதே உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளது. இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் மரண தண்டனையை மறு ஆய்வு செய்ய கோரும் மனுக்கள் 3-5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்புதான் விசாரிக்கப்பட வேண்டும் என்று 8 மரண தண்டனை பெற்றவர்கள் ஒரே மாதிரி தாக்கல் செய்திருந்த மனுக்களில் தர்மபுரி பேருந்து எரிப்பு வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களின் மனுக்களும் அடங்கும். கடந்த 2000 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2 தேதியன்று கோயம்புத்தூரின் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த 44 மாணவர்களும் 2 ஆசிரியர்களும் பயணித்து சென்ற பேருந்தில் 3 மாணவிகள் உயிருடன் எரிக்கப்பட்டனர். ஒரு குற்றவியல் வழக்கில் அதிமுக தலைவர் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட கலவரத்தில் கோகிலாவாணி, காயத்ரி மற்றும் ஹேமலதா ஆகிய 3 மாணவிகள் பேருந்தில் உயிருடன் எரிக்கப்பட்டனர். அந்த வழக்கில் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட நெடுஞ்செழியன், ரவீந்திரன் மற்றும் முனியப்பன் ஆகிய 3 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன். தென்னிந்திய மாநிலமான கேரளாவின் ஆளுநராக இந்திய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சதாசிவம் நியமிக்கப்பட உள்ளதை காங்கிரஸ் கட்சி கடுமையாக எதிர்த்துள்ளது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
கேரள மாநிலத்தின் ஆளுநர் பதவிக்காக இந்திய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சதாசிவத்தின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதை அடுத்து அதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஆனந்த் சர்மா இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது, முன்னாள் நீதிபதி சதாசிவம் அளித்த எந்த சாதகமான தீர்ப்பு இவருக்கு அந்த பதவியை பெற்று தந்துள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அமித்ஷா ஆகியோர் இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கூறினார். அத்தோடு முன்னாள் நீதிபதிகளுக்கு இதுபோன்ற பதவிகளை வழங்குவதற்கு எதிர்ப்பு கூறி வந்த பாரதிய ஜனதா கட்சி தற்போது தன் நிலையை மாற்றிக்கொண்டுள்ளதா என்பதற்கும் தகுந்த விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார் ஆனந்த் சர்மா. இந்திய ஊடகங்களில் கேரள மாநில ஆளுநர் பதவிக்கு சதாசிவம் பெயரை மத்திய உள்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளதாக தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. குடியரசுத் தலைவரின் உத்தரவு வந்தவுடன் ஆளுநர் பொறுப்பை தான் ஏற்க உள்ளதாக சதாசிவம் அவர்கள் தெரிவித்ததாகவும் செய்திகள் வெளியாயின. இதைத் தொடர்ந்து கேரள மாநில முதல்வர் உமன் சாண்டி செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஒவ்வொரு முறையும் ஆளுநர்கள் நியமனம் நடைபெறுவதற்கு முன்னதாக அம்மாநில முதல்வர்களிடம் வழக்கமாக இது தொடர்பாக ஆலோசிக்கப்படும், ஆனால் இதுவரை தன்னிடம் இதுபோன்ற ஆலோசனைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்றும், அதே சமயம் இது தொடர்பாக தன்னிடம் ஆலோசனை பெறப்படும் என தான் நம்புவதாகவும் கூறினார். இதே விவகாரத்தில் கருத்து வெளியிட்டுள்ள கேரள மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் VM சுதீரன், மாநில ஆளுநர் பொறுப்புக்கு ஒரு சில ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ள போதும், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்படுவது இதுதான் முதல் முறை என்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் இத்தகைய உயர் பதவி வகித்த ஒருவருக்கு அரசியல் ரீதியான நியமனம் வழங்குவது தவறான வழிகாட்டுதலாக அமையக்கூடும் என்றும் குற்றம் சாட்டினார். ஒரு சில வழக்கறிஞர்களின் அமைப்புகளும் அவரது நியமனத்துக்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். தமிழகத்தில் உள்ள ஏழை கிராமத்து பெண்ணான ஜானகி பிரெஞ்சு திரைப்படம் ஒன்றில் முக்கிய கதாபாத்திரத்தில் தோன்றியுள்ளார். மிஷேல் ஸ்பின்சோ என்ற அந்த இயக்குநரின் கைவண்ணத்தில் அண்மையில் வெளிவந்துள்ள சோன் எப்பூஸ், அதாவது அவன் மனைவி என்ற திரைப்படத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணாக ஜானகி நடித்துள்ளார். செங்கல் சூளை தொழிலாளியின் மகளான ஜானகி கல்லூரி சென்று படிக்க வசதி இல்லாமல் தெருக்கூத்துகளில் நடித்து பின்னர் கூத்துப்பட்டறை, தேசிய நாடகப்பள்ளி போன்றவற்றில் பயிற்சி பெற்றுள்ளார். பிரெஞ்சு திரைப்படத்தில் நடித்த அனுபவம் குறித்து ஜானகியிடம் பேசினார் சாதாத்.
இன்டர்வியூக்காக ஆடிஷனுக்காக ரெண்டு கூப்பிட்டுருந்தாங்க சென்னையில். அப்போ ஆடிஷன் வந்து எனக்கு 2 days நடந்தது. பொதுவாக ஆடிஷன்னா 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல முடியும். ஆனால் வந்து ரெண்டு நாளும் ஃபுல் டே, மதியானத்துக்கு மேலே அப்படி ஃபுல் டே அப்படி இருந்தது. அதுக்கு பிறகு என்ன வந்து ஆடிஷனுக்கு கூப்பிட்டது வந்து பிரேமா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. அவங்க வந்து தமிழ் சினிமாவில் வந்து கௌதம் மேனனோட நிறைய படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சோன் எப்போஸ்ல அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணாங்க. அவங்க மூலமாக தான் அந்த வாய்ப்பு வந்தது. டைரக்டர் கூட என்கிட்ட வந்து டைரக்டர் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இல்லை. மிஷல் அப்படிங்கிற பேரை நான் வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நடிக்கும் போது கூடான வந்து அவர் வந்து ஒரு இதை டைரக்ஷன் பண்ணுவார், இப்படி இப்படி நடிங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் சில விஷயங்கள்ல வந்து எனக்கு இப்படி நடிக்கணும்னு தோணும். அதை நான் அவர்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டா, சரிம்மா உனக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா நீ அப்படி நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடமும் இருந்தது.
நீங்க நடிச்ச இந்த பிரெஞ்சு படத்துல வந்து மனநல பாதிப்பு உள்ள பெண்ணா நடிச்ச அந்த அனுபவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாலேயே இன்டர்வியூக்கு கூப்பிடும் போதே சொல்லிட்டாங்க, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர், இதுல வந்து நிறைய பிசிக்கலி நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், ரொம்ப டயர்ட் ஆவீங்க, ஆனா அதுக்கேத்தாப்புல உள்ள ஸ்ட்ரென்தா இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் வேணும் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் வந்து லைட்டா சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. ஆனா எனக்கு வந்து நான் நாடகம் படிச்சுக்கிட்டு எனக்கு இந்த ரோல் பண்ணும்போது எனக்கு அவ்வளவா கஷ்டமா தெரியல. ஆனா சாதாரணமான ரோலுக்கும் இந்த ரோலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வயலண்டா நடிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருந்தது. ஆனா அந்த கேரக்டர் நடிக்கும் போது அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்திருக்கோம் அப்படிங்கறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது.
செல்வாக்கு மிக்கவர்களும் சினிமா துறையில தொடர்பு இருப்பவங்களும் தான் சாதிக்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்கிற சூழ்நிலையில, ஒரு கிராமத்திலேருந்து, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து, ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்து சினிமான கால் பதிச்சிருக்கீங்க நீங்க எதுவும் எதிர்ப்பையோ இல்ல தடைகளையோ சந்திச்சீங்களா?
செல்வாக்கு உள்ளவங்களும் கிளாமரா இருக்கிறவங்களும் மட்டும்தான் சினிமா துறையில சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்குதே தவிர, என்ன பொறுத்த வரைக்கும் வேற நாடுகள் அந்த மாதிரி இருக்கிறத நான் இதுவரைக்கும் ஃபீல் பண்ணல. இப்போ கேரளாவில உள்ள கதைக்கு ஏற்றாப்புல உள்ள ஃபேஸ் தான் வருது. ஹீரோயினியா கிளாமரா இருந்தா மட்டும்தான் அங்க நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அந்த படங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி வந்தது இல்லை. அதே மாதிரி இந்த பிரெஞ்சு படத்தை பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 45-50 ஹீரோயின் வந்து இந்த இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க நான் கேள்விப்பட்டேன். ஆனா லாஸ்டா போனதுதான் நான். அப்போ அதில் பெரிய பெரிய ஹீரோயினிலாம் வந்திருந்தாங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து பேமெண்ட் தரக்கூடிய அந்த அக்கௌண்டர் சொன்னார், 50 பேர் வந்திருந்தாங்கம்மா, 50 பேர்ல உங்களுக்கு நீங்கள் தான் செலக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் நினச்சி ஒருவேளை சரி நம்ம வந்து ஒருவேளை நம்ம அந்த அந்த கேரக்டரோட விஷயத்த ஒழுங்காக நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணதுனால மட்டும்தான் என்னால அந்த சினி ஃபீல்டில் கால் பதிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறதான் என்னோட எண்ணம்.
இந்த படத்தை தாண்டி புதுசாக உங்களுக்கு சர்வதேச பட வாய்ப்புகள் என்று எதுவும் வந்திருக்கிறதா?
இல்லை, இதுவரைக்கும் இல்லை. வரல.
வேற எந்த படத்துக்காவது நீங்க ஆடிஷன் போயிருக்கீங்களா?
இப்ப ரீசெண்டா இந்த பிரெஞ்சு படத்துல உள்ள ஒரு டைரக்டர் சொல்லி இன்னொரு டைரக்டர் வந்து இன்னொரு படம் பிரெஞ்சுல பண்ண போறாங்க அப்படின்ட்டு ஒரு ஆடிஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க போன மாசம் சென்னையில. அது ஸ்ரீலங்கன்ஸ் பத்தி படம் நினைக்கிறேன், அதுக்கு ஆடிஷனுக்கு போயிருந்தேன். அப்போ ரிசல்ட் வந்து இந்த மாசம் மிடில் ஆஃப் செப்டம்பர்ல தான் தெரியும் அப்படின்னாங்க. அதுக்கு நிறைய பேர் ஆடிஷன் கொண்டிருந்தாங்க.
அந்த படத்துக்கான ஆடிஷனுக்காக நீங்க உங்களை எந்த வகையிலாவது தயார்படுத்திக்கிட்டீங்களா?
ஆமா கண்டிப்பா, அதுக்காக நான் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் லாங்குவேஜ் அவங்க வந்து தமிழ் எப்படி பேசுவாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கத்துக்கிட்டேன் ஒரு ஒரு வாரம். இப்பத்தைக்கு நான் வந்து எங்க டீமோட அந்த முரட்சி கலை குழுமம்னு சொன்னாங்க அந்த டீமோட மறுபடியும் நாங்க நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி நாங்க சேர்ந்து நாடகங்கள் பண்றது, ஸ்கூல்கள்ல வந்து ட்ரைனிங் கொடுக்குறது பிள்ளைங்களுக்கு, நாடகம் இருந்தாலும் சரி நடனம்னாலும் சரி அவேர்னஸ் சாங்ஸ்னாலும் சரி ஸ்டோரி டெல்லிங் அந்த மாதிரியான மூமெண்ட் போயிட்டு இருக்குது. கலவி கலைக்குழுல வந்து பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை நேர கல்லூரியாக அவங்க வந்து தொடங்குறாங்க. அப்போ அதில் நான் வந்து ஆக்டிங்காக டீச் பண்ணுறதுக்காக இந்த மாதம் ஆரம்பி வந்து கூப்பிட்ருக்காங்க. இப்போ நடைமுறையாக என்ன போயிட்டுருக்குது அப்படின்னா, புதிய தலைமுறை டிவி சேனல் இருக்குல்ல நியூஸ் சேனல், அதில் வந்து ரவுத்திரம் பழகு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வரும். அந்த ப்ரோக்ராமில் தெருக்கூத்து பாடல்கள் பாடிட்டுருக்கு.
ஜானகியுடன் உரையாடியவர் சாதாத். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்தது ஓரிரு இலங்கை செய்திகள். இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று தனது கட்சியின் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார். இது தொடர்பான ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் கொழும்பிலிருக்கும் பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்த நாட்டை தனது அரசாங்கத்தினால் மாத்திரமே மீண்டும் ஒன்றிணைக்க முடிந்ததாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று பதுளையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 63rd வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அந்த கட்சியின் தலைவரான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்தார். பலத்த மலை மத்தியில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி ராஜபக்ஷ 2005 தான் ஆட்சியை பொறுப்பேற்ற போது நாடு இரண்டாக பிளவுபட்டு பின்தங்கிய நிலையில் காணப்பட்டதாக தெரிவித்தார். துறைமுகம், மின்சாரம், போக்குவரத்து, குடிநீர் ஆகிய சகல துறைகளும் பின்தங்கிய நிலையில் காணப்பட்டதாக தெரிவித்த ஜனாதிபதி ராஜபக்ஷ அரச நிர்வாகத்துறை முழுமையாக முடக்கப்பட்டிருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். தான் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற போது பிபி காரணமாக இளைஞர்கள் இராணுவத்தில் இணைவதற்கு தயக்கம் காட்டியதாக தெரிவித்த ஜனாதிபதி ராஜபக்ஷ கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகள் முடக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்தார். இவ்வாறு பின்தங்கிய நிலையில் தள்ளப்பட்டிருந்த நாட்டை தனது அரசாங்கமே மீண்டும் கட்டி எழுப்பியதாகவும் தெரிவித்தார் ஜனாதிபதி ராஜபக்ஷ. மேலும் கருத்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று எமது நாடு ஆசியாவில் வேகமாக முன்னேறி வரும் நாடாக மாறி வருவதாக தெரிவித்தார். ஜப்பான், சீனா, இந்தியா மாத்திரமல்ல உலகில் பல நாடுகளுடன் நட்புறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தனது அரசாங்கத்துக்கு முடிந்துள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி ராஜபக்ஷ வடபகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகளை அகற்றி அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு தனது அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் தெரிவித்தார். பொருளாதார அபிவிருத்தி வேகம் 8% வரை அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு முதலீடுகள் 9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மக்களின் வறுமையை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் மேலும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார் வழங்கிய செய்திக்குறிப்பு அது. உலக அளவில் தேங்காய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதனுடைய நலன்கள் குறித்து விளக்கவும் அதை சார்ந்துள்ளவர்களின் நலன்கள் பாதுகாப்பு என பல விஷயங்களை மையப்படுத்தி இன்று அதாவது செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் உட்பட அந்த பிரதேசங்களில் தென்னை மரங்களின் நிலை எப்படி உள்ளது, அதை வாழ்வாதாரமாக நம்பியுள்ள மக்களின் நிலை எப்படி உள்ளது என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறையின் பேராசிரியராக இருக்கும் டாக்டர் எம் கணேசமூர்த்தி அவர்களிடம் கேட்டேன்.
இலங்கை பொறுத்தவரையிலே தென்னை மரங்களுடைய நிலைமை கவலைக்கிடமாகவே இருக்கிறது. கடந்த காலங்களில் நடைபெற்ற விஜயங்களோடு ஒப்பிடுகின்ற போது இலங்கை ஒரு காலத்திலே தெங்கு ஏற்றுமதியிலே 3rd முக்கிய விளைபொருளாக இருந்தது தெங்கு. ஆனால் இன்று அந்த நிலைமை மாறி இருக்கிறது. ஏராளமான தென்னை மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தென்னை முக்கோண பிரதேசம் என்று சொல்லுகின்ற வடமேல் மாகாணத்திலே பாரிய அளவிலே தென்னை மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன. அங்கே அந்த நிலங்களை வேறு அபிவிருத்தி நோக்கங்களுக்காக பயன்படுத்துகின்ற நோக்கிலே மறுபுறம் யுத்தம் காரணமாக ஏராளமான தென்னை மரங்கள் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே வெட்டி வீழ்த்தப்பட்டன இருதரப்பாகவும். அதே போல இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த கடூரமான வறட்சி இலங்கையை பொறுத்தமட்டிலே தென்னை மரங்களினுடைய நிலையை மிக மோசமாக பாதித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே இந்த 3 விஷயங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் அபிவிருத்தி நடவடிக்கைகள் காரணமாக தென்னை மரங்களுடைய நிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறது. யுத்த சூழல் காரணமாக தென்னை மரங்களுடைய நிலைமை மோசமடைந்திருக்கிறது. கடும் வறட்சி காரணமாக அது மேலும் மோசமடைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும்.
இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென்னை மரம் சார்ந்த பொருளாதாரம் நாட்டிற்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது, அதை சார்ந்துள்ள மக்களின் நிலைமை என்ன?
தென்னந்தோட்டங்களை பொறுத்த மட்டிலே அது மிகப்பெரிய ஒரு பெருந்தோட்ட பயிற்சியாகவே மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதன் மூலம் அதிலே ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் அதனுடைய ஜீவனாயத்தை தங்களுடைய ஜீவனாயத்தை அதை தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது அந்த நிலைமை முற்றாக மாறி இருக்கிறது. பெரிய தென்னந்தோட்டங்களை காண்பது அரிது. அதே போல தெங்கு தொடர்பான உற்பத்தி துறைகளிலே ஏராளமான மக்கள் ஈடுபட்டு வந்தார்கள். தும்பு கைத்தொழில் அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். தற்போது தும்பு கைத்தொழில் என்பது ஒரு நலிவடைந்து அழிவடைந்து வருகின்ற ஒரு நிலைமைக்கு மாறி இருக்கின்றது. குறிப்பாக சிரட்டையை அடிப்படையாக கொண்ட கறி கைத்தொழில், சிரட்டை கறி என்பது மிக முக்கியமான ஒரு விலை கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது உலக சந்தையிலே. எனவே அந்த விதமாக இந்த உலக சந்தைக்கு வருமானத்தை பெற்று தரக்கூடிய விளைபொருளாக தெங்கு பார்க்கப்படுகிறது. அந்த தெங்கு தொழில் இப்போது இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஈடுபட்டிருந்த பலரும் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் வேறு துறைகளிலே ஈடுபடுகிறார்கள் என்பது உண்மை, ஆனால் அவர்கள் மரபு ரீதியாக பரம்பரையாக அந்த துறைகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் என்று வாழ்வாதாரங்களை பெருமளவிலே இழந்திருக்கிறார்கள்.
பல்லாயிரக்கணக்கான மக்கள் தென்னை விவசாயத்தை சார்ந்திருந்தார்கள், இப்பொழுது நொடித்து போய் உள்ளார்கள் அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை வைத்து பார்க்கும் பொழுது அரசாங்கம் இதை உணரவில்லையா? தென்னையை சார்ந்துள்ள மக்களின் வாழ்வாதாரங்களை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் எடுத்து வருகின்ற நடவடிக்கை திருப்தி அளிக்கிறதா?
இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தமட்டிலே தெங்கு ஆராய்ச்சி நிலையம் ஒன்றே இருக்கிறது. ஆனால் இந்த தெங்கு ஆராய்ச்சி நிலையமோ அதனோடு தொடர்புடைய அந்த அதிகாரிகளோ இந்த துறையிலே போதிய கவனம் எடுத்ததாக தெரியவில்லை. அவர்கள் அவ்வாறு போதிய கவனம் எடுத்தாலும் கூட தெங்கு உற்பத்தி என்பது ஒரு பலனை தரக்கூடியவாறு பார்ப்பதாக இருந்தால் ஒரு 10 வருட காலமாவது ஆகும் அதனுடைய முழு பலனை பெறுவதற்கு. எனவே தொடர்ச்சியாக தென்னைமரங்கள் தரிக்கப்படுகின்ற போது அதற்கு பிரதிகளாக அந்த தென்னைமரங்கள் மீது நடப்படவில்லை. அதற்குரிய ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு திட்டம் இங்கே அமல்படுத்தப்படவில்லை. அதற்கு ஏற்றவாறு அதிகாரிகள் நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் வருத்தமான உண்மை. ஒரு காலத்திலே இலங்கையை பொறுத்தமட்டில் இலங்கையினுடைய தெங்கு செய்கை ஒரு முக்கியமான ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான செய்கையாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த தெங்கு செய்கையானது அதனுடைய பொலிவை இழந்து ஒரு காலத்திலே அது அழிந்து விடுமோ என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய நிலைமை மாறி வருகின்றது. இதற்குரிய மாற்று நடவடிக்கைகள் கட்டாயம் எடுக்கப்பட வேண்டும். அரசாங்கம் இது தொடர்பிலே குறித்த கவனத்தை செலுத்த வேண்டும். அரசாங்கம் மட்டுமல்ல, பொதுமக்களும் இது தொடர்பிலே கூடிய கவனம் செலுத்தினால் நல்லது என்றே நான் கருதுகின்றேன்.
உலக தேங்காய் தினமான இன்று இலங்கையில் தென்னை மரங்களின் நிலை மற்றும் எதிர்காலம் குறித்து கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியர் டாக்டர் கணேசமூர்த்தி அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்த கருத்துக்களை கேட்டீர்கள். உலகின் மிகவும் வேகமான மனிதர் என்று அறியப்படும் உசைன் போல்ட் முதன் முறையாக இந்தியாவுக்கு வந்துள்ளார். 2 நாள் பயணமாக அவர் பெங்களூர் சென்றுள்ளார். அவரது அந்த வருகை குறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
உலகின் வேகமான மனிதர் உசைன் போல்ட் இன்று பெங்களூரில் இந்திய தடகள வீரர்களை சிறிது நேரம் சந்தித்து உரையாடினார். அப்போது அனைத்து சாதனைகளும் முறியடிக்கப்படக்கூடியதே என்று தெரிவித்தார். உலக அளவில் அதிவேக ஓட்டத்தில் பல சாதனைகளை படைத்துள்ள அவர் கடுமையான உழைப்பின் மூலம் நீடித்த வெற்றி சாத்தியம் என்று அந்த சந்திப்பின் போது சுட்டிக்காட்டினார். ஒரு தடகள வீரரின் வாழ்க்கையில் பல சாதனை பதிவுகள் கடந்து போகும் என்றும் கூறிய அவர், தான் இந்த துறையில் இத்தகைய வளர்ச்சியை பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருந்ததாக தெரிவித்தார். அதே சமயம் தன்னுடைய சாதனையை முறியடிக்க போட்டியாளர்கள் தன்னை விட கடுமையாக உழைத்து வருவதாகவும் அப்போது அவர் கூறினார். பெங்களூருவில் வர்த்தக விளம்பர நிகழ்வு ஒன்றில் பங்கேற்பதற்காக முதல் முறையாக உசைன் போல்ட் இந்தியா வந்தார். இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் தலைமையிலான அணியுடன் உசைன் போல்ட் தலைமையிலான கிரிக்கெட் அணி போட்டியிடும் நட்பு கிரிக்கெட் நிகழ்ச்சியைப் போல் அடுத்த கட்டமாக இதுபோன்ற ஒரு கால்பந்து போட்டியில் பங்கேற்கத்தான் ஆவலுடன் காத்திருப்பதாக அப்போது போல்ட் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து கிரிக்கெட் குறித்து பேசிய அவர், தான் சிறு வயதில் தன்னுடைய ஜமைக்கா நாட்டின் கிரிக்கெட் அணியில் விளையாடவே கனவு கண்டதாகவும் கூறினார். தன்னுடைய தந்தை கிரிக்கெட் போட்டியின் மிகப்பெரிய ரசிகர் என்று தெரிவித்த போல்ட், தன்னுடைய பள்ளி காலத்தில் கிரிக்கெட் மற்றும் தடகள ஓட்ட பந்தயம் என்று 2 விருப்பத் தேர்வுகள் இருந்தபோதும் தன்னுடைய தந்தை தான் தன்னை தடகள போட்டியை தேர்வு செய்ய அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். ஜமைக்காவில் உள்ள தேர்வு முறை வழக்கப்படி கிரிக்கெட் அணிக்கு தகுதி பெறுவதை விட தடகள போட்டிகளில் எளிதாக தகுதி பெற முடியும் என்று தன் தந்தை கூறியதால் நாட்டுக்காக கிரிக்கெட் விளையாடும் அந்த வாய்ப்பு பறிபோனதாக கூறினார். நாளை புதன்கிழமை பெங்களூரில் நடைபெற உள்ள சிறப்பு நட்பு கிரிக்கெட் போட்டியில் யுவராஜ் சிங் மற்றும் உசேன் போல்ட் அணியினர் தலா 4 ஓவர்கள் மட்டும் விளையாட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் யுவராஜ் சிங் மற்றும் உசேன் போல்ட் ஆகியோர் மட்டும் பேட்டிங்கில் ஆட்டம் இழந்தால் கூட அவர்கள் ஆட்டத்தை நிறுத்த தேவையில்லை. அதற்கு பதில் அவர்களது அணியின் 4 ரன்கள் பறிக்கப்படும். லண்டன் ஒலிம்பிக் போட்டியின் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட உசேன் போல்ட் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து போட்டியில் பங்கேற்க தான் ஆர்வமாக உள்ளதாக தெரிவித்திருந்தார்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். அடுத்ததாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்.ஆர். ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் உணவு தொடர்பான செய்திகள். உணவில் தக்காளியை தொடர்ந்து சாப்பிட்டால் ஆண்களை தாக்கும் 2வது பெரிய புற்றுநோயான புரோஸ்டேட் புற்றுநோயை கணிசமான அளவுக்கு குறைக்க முடியும் என்று பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சராசரியாக ஒரு வாரத்திற்கு சுமார் 1.5 கிலோ தக்காளியை தமது உணவில் சேர்த்துக்கொள்ளும் ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் ஏற்படுவதற்கான சாத்தியம் 20% குறைவதாக இவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். உலக அளவில் ஆண்களுக்கு ஏற்படும் இரண்டாவது பெரிய புற்றுநோயாக ப்ராஸ்டேட் சுரப்பியில் ஏற்படும் புற்றுநோய் காணப்படுகிறது. இங்கே பிரிட்டனில் மட்டும் ஆண்டுக்கு 35,000 ஆண்களுக்கு இந்த புற்றுநோய் ஏற்படுகிறது. அவர்களில் 10,000 பேர் இந்த நோய் காரணமாக இறந்தும் போகிறார்கள். பொதுவாக புற்றுநோய் வராமல் தடுக்க வேண்டுமானால் உணவில் பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிக அளவில் சேர்த்துக் கொள்வதோடு இறைச்சியின் அளவையும் கொழுப்பு மற்றும் உப்பின் அளவையும் குறைக்க வேண்டும் என்பது மருத்துவர்களின் பரிந்துரையாக இருந்து வந்திருக்கிறது. பிரிஸ்டல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் சுமார் 20,000 ஆண்களிடம் ப்ராஸ்டேட் புற்றுநோய் குறித்து ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் பங்கேற்றவர்களின் வயது 50 முதல் 69 வயது வரையானதாக இருந்தது. இந்த ஆய்வில் பங்கேற்றவர்களின் உணவு பழக்கம் மற்றும் வாழ்வியல் முறைகள் கணக்கில் கொள்ளப்பட்டன. இதில் வாரத்திற்கு குறைந்தது 1,500 கிராம் தக்காளியை உணவில் சேர்த்துக் கொண்டவர்களிடம் ப்ராஸ்டேட் புற்றுநோய் தோன்றுவதற்கான சாத்தியம் 18% வீழ்ச்சியடைந்ததை இவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். அத்துடன் சராசரியாக ஒரு நாளைக்கு தங்களின் மொத்த உணவில் குறைந்தது 500 கிராம் பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டவர்களுக்கு ப்ராஸ்டேட் புற்றுநோய் தாக்குவதற்கான சாத்தியம் 24% அளவுக்கு குறைவதையும் இவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். ப்ராஸ்டேட் புற்றுநோய் தடுப்பில் தக்காளி முக்கிய பங்காற்றுவதாக தங்களின் ஆய்வு கண்டறிந்திருப்பதாக கூறுகிறார் பிரிஸ்டல் பல்கலைக்கழகத்தின் சமூக மருத்துவத்துறையைச் சேர்ந்த வனசா ஏர். அதே சமயம் இதை உறுதி செய்ய வேண்டுமானால் இது தொடர்பான மேலதிக ஆய்வுகள் தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்து, மனிதர்களின் உணவில் மாமிசத்தின் அளவு அதிகரிக்க உலகின் சுற்றுச்சூழலுக்கு அது மிகப்பெரும் பாதகங்களை ஏற்படுத்துவதாகவும், குறிப்பாக கிரீன்ஹவுஸ் கேஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் புவி வெப்பமடைவதை அதிகரிக்கக்கூடிய கரியமில வாயு உள்ளிட்ட போர்வை வாயுக்களின் உற்பத்தியை அது அதிகப்படுத்துவதாகவும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இதுகுறித்து பிபிசியின் ரோஜர் ஹராபியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
பூகோள ரீதியாக உலக மக்கள் உட்கொள்ளும் மாமிச உணவின் அளவு குறைக்கப்பட வேண்டும். இதை செய்ய தவறினால் பூமியை வெப்பமடை செய்யும் வாயு உற்பத்தி அதிகரிக்கும் என்றும், அதனால் பாதகமான பல விளைவுகள் ஏற்படும் என்றும் பிரிட்டனின் கேம்பிரிட்ஜ் மற்றும் அபெடீன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இன்று காணப்படும் அளவில் மாமிச உற்பத்தி தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டே வந்தால் அதனால் உமிழப்படும் கிரீன்ஹவுஸ் கேஸ் வாயு உற்பத்தியும் 80% அதிகரிக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. மாமிச உணவு உட்கொள்ளல் மிக அவசியமாக குறைக்கப்பட வேண்டும் என்று இந்த ஆய்வு வலியுறுத்தியிருக்கிறது. ஆனால் இந்த ஆய்வு முடிவுகள் வெளியாக இருக்கும் காலகட்டத்தை சற்று கவனித்து பாருங்கள். உலக நாடுகளின் பெரிய நகரங்களில், அது லண்டனாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், கொழும்பாக இருக்கட்டும், ஹாம்பர்கர் கடைகள் தெருக்களெல்லாம் புதிது புதிதாக திறக்கப்பட்டு வரும் காலம் இது. ஹாம்பர்கர் எனப்படும் வறுத்த மாமிச துண்டு இடையிலே சொருகப்பட்ட ரொட்டிகள் அமெரிக்க நகரங்களைப் போல இங்கும் ஆர்வத்தோடு வாங்கி உண்ணப்படும் காலம் இது. இப்படி ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவு மாமிசத்தை மக்கள் தேடி தேடி வாங்குவதால் மாமிசத்திற்கு இறைச்சிக்கான தேவை விண்ணுயர அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மாமிச தேவை அதிகரிப்பதால் கால்நடைகள் பெருமளவில் வளர்க்கப்படுகின்றன, கொல்லப்படுகின்றன. காடுகள் அழிக்கப்பட்டு மீட்கப்படும் நிலம் மனித உணவான பயிர்களை வளர்க்க பயன்படுத்தப்படாமல் அங்கு கால்நடைகள் வளர்க்கப்படுகின்றன. அந்த கால்நடைகள் தான் ஈற்றிலே மனிதனுக்கு உணவாகின்றன. காடுகள் அழிக்கப்படும் போது கரியமில வாயு உமிழப்படுதல் அதிகரிக்கிறது. கால்நடைகள் அதிகமாக வளர்க்கப்படுதலால் மீத்தேன் வாயு உற்பத்தியையும் அது அதிகரிக்கிறது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வாளர் போயனா பெயர்ஸ் கருத்து வெளியிடும்போது, மேலும் மேலும் கூடுதலாக மனிதர்கள் மாமிசத்தை உண்ணும்போது மேலும் கூடுதலாக வாயு உமிழப்படுகிறது. இது கால்நடை பண்ணைகளின் தவறு அல்ல, எங்களுடைய தவறு. தவறான உணவை நாங்கள் தெரிவு செய்வதன் விளைவு இது என்று கூறியிருக்கிறார். இந்த வகத்தில் நாங்கள் போனால் காலநிலை மாற்றத்தை தடுக்கும் எங்களுடைய இலக்குகள், கால எல்லைகள் தவறிப்போகலாம். ஆய்வு அறிக்கை இப்படி என்னதான் சொல்கிறது? வாரத்திற்கு 2 தடவைக்கு மேல் மாமிசம் உண்பதை நாங்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும். உணவை வேஸ்ட் பண்ணுவதை, உணவை விரயம் செய்வதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். உடலுக்கு நன்மை பயக்கும் உணவுகளை மட்டுமே நாங்கள் உண்ண பழகிக்கொண்டால் வாயு உமிழல் 2009 இருந்த பழைய அளவுக்கு மீண்டும் திரும்பும் என்பதில் ஐயமே இல்லை என்கிறது இந்த ஆராய்ச்சி.
பிபிசியின் ரோஜர் ஹராபியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்.ஆர். ஜெகதீசன். அடுத்து இருக்கும் நேரத்தில் விளையாட்டுச் செய்தி ஒன்று. இங்கிலாந்தில் அந்நாட்டுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரை 24 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா இன்று வென்றுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான 5 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரின் 3வது போட்டியை இன்று பர்மிங்ஹாமில் இந்திய அணி வென்றதன் மூலம் இந்த சாதனை சாத்தியமாகியிருக்கின்றது. முதலில் ஆடிய இங்கிலாந்து 206 ஓட்டங்களை எடுத்தது. பின்னர் ஆடிய இந்தியா 1 விக்கெட் இழப்புக்கு 212 ஓட்டங்களை எடுத்து போட்டியையும் தொடரையும் வென்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.